இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. யூதா எழுதின நிருபம் 24-25 இரண்டு வசனங்கள். யூதா எழுதின பொதுவான நிருபம் 24-25 ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
வழுவாதபடி உங்களை காக்கவும்,
வழுவாதபடி உங்களை காக்கவும்,
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே,
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே
மிகுந்த மகிழ்ச்சியோட,
மிகுந்த மகிழ்ச்சியோட
உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்,
உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
வல்லமையுள்ளவரும்,
வல்லமையுள்ளவரும்
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய,
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய
நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு,
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு
கனமும்,
கனமும்
மகத்துவமும்,
மகத்துவமும்
வல்லமையும்,
வல்லமையும்
அதிகாரமும்,
அதிகாரமும்
இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக,
இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.
ஆமென்.
வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நிருப முடிவடைகிறது. நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு அருமையான ஒரு காரியம் இங்கே இந்த நிருபத்தில் எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வழுவாதபடி நம்மை காக்கிறவர். தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசு அற்றவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் வழுவாதபடி நம்மை காக்கிறவர், வழுவாமல் நம்மை காக்கிறவர். எதற்காக அவர் நம்மை வழுவாமல் காக்கிறார்? தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசு அற்றவர்களாய், தூய்மையானவர்களாய் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய சொந்த பலத்தினால் நடக்கிறது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சொந்த பலத்தினால் நடக்கிற விஷயம் அல்ல. நாம் எடுக்கிற தீர்மானத்தினாலேயோ, நாம் திட்டமிடுவதனாலேயோ, அல்லது நாம் எடுக்கிற முயற்சிகளினாலேயோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மால் நடத்திவிட முடியாது. நம்முடைய ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயித்துவிட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம். உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் பாவ சூழ்நிலைகளாக இருக்கிறது. நம்முடைய சொந்த மாம்சம் பாவத்திற்கு நேராய் நம்ம இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவில் கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒத்தாசையினால் மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்காக நிற்க முடியுமே தவிர, நம்முடைய சொந்த பலத்தினாலோ, ஞானத்தினாலோ, எடுக்கிற தீர்மானத்தினாலேயோ, வேறு எந்த விதத்திலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மால் ஜெயிக்க முடியாது. அதைத்தான் இங்கே நாம் வாசித்தோம். வழுவாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறவர். தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் எதுவரைக்கும் அவர் நம்மை வழுவாதபடி காக்கிறார்? தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துகிறதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வாக்கு தத்தங்கள் ரொம்ப சொற்பமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டை நீங்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகங்களை எடுக்கும் பொழுது, குறிப்பா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் போன்ற பல புத்தகங்களை பார்க்கும் பொழுது ஏராளமான வாக்கு தத்தங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாக்கு தத்தங்கள் மிகவும் சொற்பமாக இருக்கும். நாம் நடக்க வேண்டிய வழிகள் அதிகமாய் போதிக்கப்பட்டிருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும். நாம் செய்யக்கூடாத காரியங்கள் அதிகமாய் எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு நற்செய்தி, விசுவாசிகளுக்கு உரிய நற்செய்தி. புறஜாதிகளுக்கு நற்செய்தி இருக்கிறது, ஆனால் இது விசுவாசிகளுக்கு ஒரு நற்செய்தி. இப்ப நம்ம வாசித்த வசனங்கள் விசுவாசிகளுக்குள்ள ஒரு நற்செய்தி.
இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் என்னால நிக்க முடியுமா, கடைசி வரைக்கும் நான் சர்வைவ் ஆவனா, ஒவ்வொரு நாளிலும் எனக்கு வருகிற சோதனைகள், ஒவ்வொரு நாளிலும் எனக்கு வருகிற தடுமாற்றங்கள், ஒவ்வொரு நாளிலும் எனக்குள் வருகிற பின்மாற்றங்கள், ஒவ்வொரு நாளிலும் எனக்குள் வருகிறதான பலவிதமான போராட்டங்களின் நடுவிலே கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்குள்ளாக நின்று நான் ஜெயிக்க முடியுமா, கடைசி வரைக்கும் நான் கர்த்தருடைய பிள்ளையாகவே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள் போய் சேர முடியுமா, அல்லது இந்த உலகத்திலே நானும் பின்வாங்கி போய் விடுவேனா? எவ்வளவு பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, எவ்வளவு பேர் தடுமாறி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் நல்ல இருந்தவங்க கடைசியில போய்விட்டார்களே, நான் அதே போல போய்விடுவேனோ என்று சொல்லி ஒருவேளை ஒரு பயம் உங்களுக்குள் இருக்கலாம். கடைசி வரைக்கும் என்னால் நிக்க முடியுமா? இது ஒரு நற்செய்தி. அப்படி ஒரு பயம், ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வழுவாதபடி நம்மை காக்கிறவர், வழுவாதபடி காக்கிறவர். எதுவரைக்கும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்தில் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டு போய் மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துகிற வரைக்கும் அவர் நம்மை வழுவாதபடி காக்கிறவர். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார், அவர்களை வழுவாமல் காக்கிறார், வழுவாமல் காக்கிறார். வழுவி போகிற சூழ்நிலைகள் வருகிறது, வழுவி போகிற போராட்டங்கள் வருகிறது, வழுவி போகிற தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, தாங்குகிறது. வழுவாதபடி நம்மை தாங்குகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, தாங்கி எப்படியாகிலும் நம்மை பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தத்தோடு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் நான் உங்களை வழுவாதபடி தாங்குகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் வழுவாமல் நம்மை காக்கிறவர். அதனால் இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னை வழுவாமல் காப்பார், நான் விழுந்து போக மாட்டேன், நான் தடுமாற மாட்டேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன். என் ஆண்டவர் என்னை காக்க வல்லவர், கடைசி வரைக்கும் காப்பார். அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் நிக்க வைக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னை காப்பார். இது ஆண்டவருடைய காரியம். சரி, கர்த்தர் வழுவாமல் என்னை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே, எப்படி அவர் என்னை வழுவாமல் காக்கிறார்? இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு மூன்று காரியங்களை சொல்ல போகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி வழுவாதபடி பாதுகாக்கிறார், அதற்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை கர்த்தர் வைத்து நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார். என எத்தனையோ பேர் விழுந்து போகிறதற்கு காரணம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஏதுக்களை மிஸ் பண்ணிடுறாங்க, தவறி விட்டு விடுகிறார்கள், ஆகையினாலதான் தவறி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை வழுவாதபடி எப்படி பாதுகாக்கிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் வழுவி போக மாட்டோம். எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நம்ம நிற்போம். எத்தனை வருஷம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பசுமையாயிருக்கும். இன்றைக்கும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது போல நம்முடைய இருதயம் கர்த்தரோடு தூய்மையாய் கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளதாக கண்டிப்பாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளில் நம்முடைய கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா நம்மை வைக்க முடியும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், சாதாரணம் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்பது கர்த்தர் ரொம்ப சென்சிட்டிவா கவனிக்கிறார். நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வைத்துக் கொண்டு, நடைமுறையில நம்ம இருக்கிற வாழ்க்கை வைத்துக் கொண்டு நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்மளை தீர்மானித்து விட முடியாது. எப்படி நான் சர்ச்சுக்கு வரேன் அதனால நான் ஆவிக்குரியவன் சொல்லிட முடியாது, என் கையில பைபிள் இருக்கிறது நான் கர்த்தருடைய பிள்ளை சொல்லிட முடியாது, நான் தவறாமல் பைபிள் படிக்கிறேன், நானும் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், இதை வைத்துக் கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரலோகம் போயிடுவேன் சொல்லிட முடியாது, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் இதை வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லிட முடியாது, இது எதையுமே வச்சுட்டு நம்ம பரலோகம் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தர் நம்மை ரட்சித்த நிலைமையில் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். என் ஆண்டவர் என்னை ரட்சித்த அந்த முதல் நாளிலே என்னை எப்படி என் வாழ்க்கையை மாத்தினாரோ அந்த வாழ்க்கையை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது சாதாரண ஒரு அனுபவம் அல்ல. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் திருப்பி போட்ட ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மிக மேன், இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்னவென்றால் அந்த ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவம். அது நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் திருப்பி போட்ட அனுபவம். அது நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்குமே யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எப்படி? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதனையோ நம்ம நேசித்தோம், எதை எதையோ நாம விரும்பினோம், எதோ பாதையிலே போனோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்த அந்த ஒரு நிமிஷத்தில், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்தில் நாம் எதை விரும்பினோமோ அதை வெறுக்கும்படி கர்த்தர் செய்தார். எதை நேசித்தோமோ அதை ஒதுக்கும்படி கர்த்தர் செய்தார். எதை வெறுத்தோமோ அதை நேசிக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தரை தேடுகிற உணர்வு, வேதத்தை வாசிக்கிற உணர்வு, ஜெபிக்கிற ஒரு தாகம், சபைக்கு ஆவலோடு ஓடி வருகிற ஒரு இருதயம், இதெல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இது எதுவுமே இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தலைகளாய் நம்மை மாற்றி போட்டார். கர்த்தரை தாகத்தோடு தேடினோம், வேத வசனத்தை வாஞ்சையோடு எடுத்து வாசித்தோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தோம். எவ்வளவு நேரத்தை செலவிட முடியுமோ அவ்வளவு நேரத்தை நமக்கு ஜெபிக்க ஆவல் இருந்தது. ஜெபம் நமக்கு ஒரு போர் அடிக்கிற அனுபவமா இல்ல, ஜெபிக்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமா இருக்கல, வேதத்தை வாசிக்கிறது நமக்கு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கல, சபையிலே வந்து ஆராதிக்கிறது நமக்கு ஒரு கடினமான காரியமா தெரியல. எவ்வளவு தூரமான ஆவலோடு சபைக்கு ஓடினோம், கர்த்தரை தேடினோம், கரெக்ட் டைமுக்கு போய் உட்கார்ந்தோம், தாகத்தோடு கர்த்தரை தேடினோம். இது நம்முடைய முயற்சியினால் வருகிறது அல்ல, நமக்குள் நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு மாற்றம், டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், முற்றிலுமாக நம்மை மாற்றி அமைத்த ஒரு சம்பவம். முற்றிலும் கர்த்தர் நம்மை மாற்றினார். இது செய்கையிலே வருகிறது அல்ல, இருதயத்தில் தோன்றினதனால் செய்கையிலே வருகிறது. நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார், ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையே மாறி போனது. இதை நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய மரணம் எது நம்முடைய வாழ்க்கையிலே முன்பு சம்பவிக்கிறதோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கையை ஜாக்கிரதையோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 7 சபைகளை குறித்த காரியங்கள் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் இருக்கிறது. சரி, அதை மட்டும் படிப்போம். 2 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே
உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது
உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள்
தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை
நீ சோதித்து
அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும்
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும்
என் நாமத்து நிமித்தம்
இழைப்படையாமல்
பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று
உன் பேரில் எனக்கு குறைவுண்டு
ஆகையால்
நீ இன்ன நிலைமையிலிருந்து
விழுந்தாய் என்பதை நினைத்து
மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை
செய்வாயாக
இல்லாவிட்டால்
நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
உன் விளக்குத்தண்டை
அதன் இடத்தில் நீக்கிவிடுவேன்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இது எவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, சபைகளுக்கு என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி. இந்த சபையின் காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் கிரியை செய்தார்கள் கர்த்தருக்காக. நீ பிரயாசப்பட்டாய், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறனர். கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்க, பொறுமையா இருந்தாங்க, சகித்துக் கொண்டிருந்தாங்க, தவறான காரியங்களை கண்டுபிடிச்சாங்க. அவருடைய நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சாங்க, பிரயாசப்பட்டாங்க, எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஊழியம் செஞ்சாங்க, ரொம்ப தெய்வீக சுபாவத்தெல்லாம் காமிச்சாங்க, ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, சகிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே இருந்தும் கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும். இந்த ஆனாலும் ஒரு வார்த்தை வந்து விட்டாலே அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் வேஸ்ட் அர்த்தம். அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வேஸ்ட். ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை நிமித்தம் அதுக்கு முன்னால கண்ட அத்தனை நன்மைகளும் வேல்யூ இல்லாம ஆயிடுச்சு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப இவ்வளவு கிரியைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். நம்ம கிரியை செய்யறோம், சர்ச்சுக்கு வர இது என்னது கிரியை செய்யறோம், பைபிள் படிக்கிறோம் கிரியை செய்யறோம், ஜெபிக்கிறோம் கிரியை செய்யறோம், நாலு பேருக்கு டிராக்டர் கொடுக்கறோம் கிரியை செய்யறோம், காணிக்கை கொடுக்கறோம் கிரியை செய்யறோம், இதெல்லாம் கிரியைகள். இது எல்லாமே இருந்தும், எல்லாமே இருந்தும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் பேரில் உனக்கு ஒரு ஆழமான அந்த அன்பு, நான் ஆரம்பத்தில் விதைத்த அந்த அன்பு அது இல்லைன்னா டோட்டலி வேஸ்ட்ங்கிற. சில வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை நம்ம சபையில தியானிச்சோம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆகதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நாம என்ன கிரியை செய்யறோன்றது முக்கியம் அல்ல, ஏன் செய்யறோன்றது முக்கியம். பாகத்தோடு வாஞ்சையோடு செய்யறோமா, வற்புறுத்தலோடு செய்யறோமா, அது முக்கியம். அப்ப இவர் எல்லாம் கிரியை செய்தார்கள், ஒரு பிராக்டிஸ்ல செஞ்சாங்க. சர்ச்சுக்கு வர்றது ஒரு பிராக்டிஸ், பைபிள் படிக்கிறது ஒரு பிராக்டிஸ், ஜெபிக்கிறது ஒரு பிராக்டிஸ், காணிக்கை கொடுக்கிறது ஒரு பிராக்டிஸ், ஊழியம் செய்யறது ஒரு பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் ஒன்றுத்துக்குமே உதவாது. பழக்கத்தின்படி, பழக்க வழக்கத்தின்படி செய்வது ஒன்றுத்துக்குமே உதவாது. இதெல்லாமே நமக்கு ஒரு பழக்க வழக்கமா இருக்கும் என்றால் நம்ம பரலோகம் போறது முடியாது. எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் உண்மையான ஒரு அன்போடு, உண்மையான ஒரு தாகத்தோடு, என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லைன்னா அது கூட ஒரு பின்மாற்றம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து இந்த அன்பிலே இருந்து விழுந்தாய் என்பதை நீ நினை. மீதி எல்லாம் செய்யற, வெளியில பாக்குற எல்லாருக்குமே நீ ஒரு சரியான ஆவிக்குரியவனாய் தோற்றம் அளிக்கிற. உன் கிரியைகள் எல்லாமே பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. எல்லாரும் பார்த்தா இருந்தா இந்த மாதிரி வைராக்கியமா இருக்கணும், எல்லாரும் உன பார்த்து மெச்சிக்கிற மாதிரி இருக்கிற. ஆனால் உனக்கு என்னிடத்துல உண்மையான ஒரு அன்பு இல்லைன்னா நீ இன்னைக்கு இன்னொரு தடவை நீ மனம் திரும்பணுங்கிற அந்த வார்த்தை போடுறாரு பாருங்க, மனம் திரும்பிங்கிற. எல்லாமே செய்திருந்தும் உள்ளத்தின் ஆழத்தில் என் மேல உனக்கு அன்பு இல்லைன்னா நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு ஆள், நீ மறுபடியும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு ஆள். மனம் திரும்பி மறுபடியும் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்புக்குள்ள நீ திரும்பி வரணும். இல்லாவிட்டால் விளக்கு தண்டை அதை நடத்த எடுத்து விடுவேன், அப்படின்னா என்ன பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறார். தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வழுவாமல் கர்த்தர் நம்மை காக்கிறார், அதற்கு நம்மை முற்றிலும் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை வழுவாமல் காக்கிறார், அது நல்ல செய்தி. ஆனால் ஆண்டவருடைய கையிலே அவர் வழுவாதபடி நம்மை காப்பதற்கு நம்மை விட்டு கொடுத்து நம்ம போக வேண்டும். அது எப்படி என்பதை இன்னைக்கு ஒரு மூன்று விஷயங்களை நாம் வேகமாக எடுத்துக்கொள்வோம், எடுத்து வாசிக்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 25 39 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25 39
நாபால் செத்து போனான் என்று,
நாபால் செத்து போனான் என்று
தாவீது கேள்விப்பட்ட போது,
தாவீது கேள்விப்பட்ட போது
என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே
நாபாலின் பொல்லாப்பை
அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான்.
இங்கே பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எதுக்காக இவன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான் என்றால், என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் ஒரு பொல்லாப்பு செய்யறதுக்கு இருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் அதை தடுத்து விட்டார். பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ங்கிறான். இங்க என்ன நடக்கிறது என்றால், தாவீது இப்பொழுது தன் தேசத்தை விட்டு வெளியே அலைந்து திரிகிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறான். அவனோடு ஒரு 600 பேர் இருக்கிறார்கள். இவனுடைய நிலைமை இப்பொழுது ராஜ்யபாரத்தை விட்டு அவன் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு, மலைகள் உள்ள ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அவனுக்கும் அவனோடு கூட இருக்கிற 600 பேருக்கும் உணவு தேவைப்பட்டது. அப்படி அந்த உணவு தேவைப்பட்ட சூழ்நிலையில், அவனுக்கு எங்க போறது தெரியாத சூழ்நிலையிலே, அங்கே ஒரு மனுஷனிடத்திலே உதவிக்கு போகிறான். அதை நம்ம இப்ப வாசிக்கலாம். இந்த அதிகாரம் ஸ்டார்டிங் இருந்து வாசிப்போம்.
சாமுவேல் மரணமடைந்தான். ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய்
நாபாலிடத்தில் சென்று
என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடனே கூட இருந்தார்கள்.
அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம்
நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை.
உம்முடைய வேலைக்காரரை கேளும்
அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு
உம்முடைய கண்களிலே
தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான்.
இப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் பசியா இருக்கிறாங்க, உணவில்லை. அப்பொழுது இவன் தன்னுடைய கூட இருக்கிற வாலிபர்களில் ஒரு 10 பேரை தெரிந்து கொண்டு நாபாலிடத்தில் அனுப்புகிறான். அவன் தன்னுடைய வேலைக்காரரோடும் ஆயிரக்கணக்கான ஆடுகளோடும் அவன் அங்கே இருக்கிறான். வனாந்தரத்தில் இருந்து ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறான். இவன் ஒரு பெரிய வசதியானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏராளமான உணவு அவனிடத்தில் இருக்கிறது. அப்பொழுது உணவுக்காக தாவீது தன்னுடைய ஆட்களில் ஒரு 10 பேரை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி அவனை அனுப்பும் பொழுதே வாழ்த்தி, நீர்முடைய மந்தை மேய்ப்பவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் எந்த தீங்கு செய்யல, அவங்களுக்கு உதவியாதான் நாங்கள் இருந்தோம், இது எல்லாவற்றையும் சொல்லி எங்களுக்கு வேண்டிய உணவு மாத்திரம் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு அனுப்புகிறான். தாவீது அவர்களுக்கு அதற்கு முன்னால் எத்தனையோ சாதகமாக தான் இருந்திருக்கிறான். அந்த மேய்ப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. வேற யாரும் வந்து இவருடைய மந்தையை ஓட்டிக்கொண்டு போகாதபடி தாவீதுடைய ஆட்கள் அவர்களுக்கு பாதுகாவலா இருந்திருக்கிறாங்க, நன்மை செய்திருக்கிறாங்க. இப்ப கேட்கறதெல்லாம் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் உணவு வேண்டும், அதைத்தான் கேட்கிறாங்க. ஆனால் இந்த காரியம் இந்த நாபாலுடைய வாழ்க்கையில் இது அவனுக்கு ஏற்றதா இல்லை. என அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு முரடன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்கும் அவன் சம்மதிக்கிறவன் அல்ல, கடுமையான இருதயம் கொண்ட ஒரு மனுஷன். இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம்.
நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக,
தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக,
தாவீது என்பவன் யார்,
தாவீது என்பவன் யார்,
ஈசாயின் குமாரன் யார்,
ஈசாயின் குமாரன் யார்,
தங்கள் எஜமான்களை விட்டு,
தங்கள் எஜமான்களை விட்டு
ஓடி போகிற வேலைக்காரர்,
ஓடி போகிற வேலைக்காரர்
இந்நாளில் அநேகர் உண்டு,
இந்நாளில் அநேகர் உண்டு,
நான் என் அப்பத்தையும்,
நான் என் அப்பத்தையும்,
என் தண்ணீரையும்,
என் தண்ணீரையும்,
என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக,
என் ஆடுகளையும் மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக,
நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும்,
நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும்
எடுத்து
எடுத்து
இன்ன இடத்தார் என்று,
இன்ன இடத்தார் என்று
நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான்,
நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். பாருங்க, தாவீது அந்த நாட்களில் முழு இஸ்ரவேலுக்கும் பிரத்யட்சமானவன். அவனுக்கு தெரியாதவங்களே கிடையாது. ஒரே நாளில் அவன் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டான். கோலியாத்தை அவன் வீழ்த்தின அந்த ஒரே நாளிலே முழு இஸ்ரவேலுக்கும் அவன் யார் என்பது தெரியும். ஆனால் இந்த நாபால் சொல்லுகிறான், அவன் யார்னு எனக்கு தெரியாது, இவன் எஜமான இடத்திலிருந்து ஓடி வந்தவன் தானே, இவன் சவுல் அவனுக்கு எஜமானன், அந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனவன் தானே இவன், இவன் யார், இவனுக்கு நான் ஏன் உதவி செய்யணும், தாவீதை யார் என்று தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் சொல்லுகிறான். அவன் இன்ன இடத்தார் என்று அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று சொல்லி முடிக்கிறான். இந்த வார்த்தை தாவீதுக்கு கடும் கோபத்தை உண்டு பண்ணுச்சு. இந்த காரியம் தாவீதுக்கு பெரிய இன்சல்ட். அவனோடு கூட அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பட்டயத்தோடு இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதை இவன் இப்படி அவமதித்து சொன்னது தாவீதுக்கு அதை பொறுத்துக் கொள்ள முடியல. உடனே தாவீது ஸ்டெப் எடுக்கிறான். 13 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக் கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக் கொண்டார்கள். தாவீதும்
தன்
பட்டயத்தை கட்டிக் கொண்டான்.
தன் பட்டயத்தை கட்டிக் கொண்டான்.
ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள்.
200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இது கேள்விப்பட்ட உடனே தாவீது தன் இடத்துல இருந்த 600 பேர்ல 400 பேரை கூட்டிட்டு பட்டயத்தை எடுத்துக்கணும் கூட்டிட்டு கிளம்பிட்டான். எதுக்கு? நாபாலை வெட்டி போடுறதுக்கு, அவனோடு கூட இருக்கிற வேலைக்காரர்களை வெட்டி போடுகிறதற்கு. தாவீதுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. புறப்படுங்கள், 400 பேரை கூட்டிக் கொண்டு அந்த நாபாலை கொல்லுகிறதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி அவன் போகிற சூழ்நிலையிலே இந்த காரியம் நாபாலுடைய மனைவிக்கு தெரிய வருகிறது. அவள் உடனே தாவீதுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை, அவனுடைய கூட இருக்கிறவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது என்ன என்றால், தாவீது இந்த நாபாலை கொல்லுவதற்கு அவன் தீவிரித்து விட்டான், புறப்பட்டுட்டான். அங்கேதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம், 37 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு,
அவன் மனைவி
இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள்.
அப்பொழுது
அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளைக்கு பின்பு அவன் செத்தான்.
இந்த நாபால் நல்ல குடிச்சு வெறித்துக் கொண்டிருக்கிறான். ராத்திரி காலையில் அவனுக்கு போதை தெளியுது. இப்பொழுது நாபாலின் மனைவி காலையில் அவனுக்கு போதை தெளிஞ்ச உடனே அவன்கிட்ட விஷயத்தை சொல்றார். இது போல நடந்தது, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது. தாவீது பட்டயத்தோடு 400 பேரோடு கூட புறப்பட்டு வந்தார். அப்பொழுது நான் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் நான் கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவர் சொல்லி முடித்தவுடனே தாவீது இந்த வார்த்தைகளை நாபாலின் மனைவி நாபாலுக்கு சொன்னவுடனே அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். இருதயம் செத்து போச்சான், ஹார்ட் அட்டாக். இருதயம் செத்து போச்சுன்னா என்னது? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த அதிர்ச்சியான ஒரு செய்தி, இவனுடைய பொருள் எல்லாம் போயிடுச்சுன்ன உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இருதயம் அவனுக்குள் செத்து, 10 நாட்கள் இந்த பிரச்சனையில் இருந்து 10வது நாள் அவன் செத்து போயிட்டான். நாபால் இவன் தாவீதின் கையினால் கொல்லப்படவிருந்தவன். தாவீத் அவனை கொல்லுகிறதற்கு ரெடியாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதை அந்த காரியத்தை செய்யாதபடி தடுத்து அவனுடைய தவறான காரியத்திற்கான தண்டனையை நாபாலின் தலையிலே கர்த்தர் சுமத்தி, தாவீது தன் பட்டயத்தினால் அவனை கொல்லாதபடி கர்த்தர் தடுத்தார். அந்த சூழ்நிலையிலேதான் தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையிலே விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறதற்கு அவன் ரெடி ஆயிட்டான், புறப்பட்டுட்டான், புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அந்த பொல்லாப்பான காரியத்தை அவன் செய்யாதபடி கர்த்தர் அவனை தடுத்து அவன் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையிலே கர்த்தர் விசாரித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரியும், பல நேரத்தில் தேவ பிள்ளைகளாக நாம் சில நூறு சூழ்நிலைகளிலே பொல்லாப்பான ஒரு தவறான காரியத்தை செய்ய நாம் தீர்மானித்து விடுகிறோம். சில தவறான காரியத்தை நாம் செய்ய நினைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அதை தடுக்கிறார். சில தவறான விஷயம் அது சரியில்லைன்னு தெரியும், சில காரியங்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் குறுக்கிட்டு பல நேரத்தில் அதை செய்யாதபடி தடுத்து நம்மை பாதுகாக்கிறார், வலுவாதபடி காக்கிற ஆண்டவர். அவன் இந்த காரியத்தை, இந்த நாபாலையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் தாவீது கொல்லாதபடி கர்த்தர் தடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான். நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவற நினைத்தாலும் ஆண்டவர் நம்மை தவற விடுவது இல்லை, பாதுகாக்கிறார். தவறு செய்ய நினைத்தாலும் தவற விடாமல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். இது ஆண்டவருடைய காரியம். வழுவாதபடி காக்கிற ஆண்டவர் பல நேரத்தில் இப்படி குறுக்கிட்டு நம்மை தடுத்து நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே இதை நம்ம உணர்ந்து, இனி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ முறை நம்மை கர்த்தர் தடுத்திருக்கிறார், தொடர்ந்து என்னை தடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் நான் தவறு செய்வதற்கு விரும்பாதபடி என்னை நான் காத்துக் கொள்ள வேண்டும். நீ விருப்பத்தில் ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ணணும். அப்போ பல வேளைகளில் கர்த்தர் நமக்கு செய்கிறது என்ன? நம்ம தவறு செய்ய நினைத்தாலும் குறுக்கிட்டு தடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படி எத்தனையோ முறை நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். முதல் விஷயம். ரெண்டாவது, நம்மை வழுவாமல் காக்கிற ஆண்டவர் எப்படி நம்மை வழுவாதபடி நம்மை பாதுகாக்கிறார்? தாவீதின் வாழ்க்கையிலேயே இன்றைக்கு இந்த மூன்று காரியங்களையும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக 24 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24 அதிகாரம், 24 அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி,
இதோ
நான் உன் சத்துருவை
உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன்,
உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று
கர்த்தர் உன்னோடு சொன்ன
நாள் இதுதானே என்றார்கள்.
தாவீது எழுந்திருந்து போய்
சவலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக்கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக்கொண்டது நிமித்தம்
அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது.
அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின
என் ஆண்டவன் மேல்
என் கையை போடும்படியான
இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது சவுல் தாவீதை தொடர்ந்து வேட்டையாடும்படிக்கு தொடர்ந்து துரத்திக் கொண்டே வருகிறார். தன்னுடைய படையை திரட்டிக் கொண்டு தாவீதை எப்படியாயினும் கொன்றுவிட வேண்டும். அது நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை கவனிக்காமல், அரசாங்கத்தை விசாரிக்காமல், ஜனங்களை விசாரிக்காமல், தன்னுடைய தேசத்திலே ஜனங்களை வழி நடத்தாமல் ஒரு தனி மனிதனை கொல்லுவதற்காகவே தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடைய முழு பலத்தையும் தன்னுடைய ராணுவத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் தாவீதின் பட்சத்திலிருந்து ஒவ்வொரு இடத்திலையும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். சவுல் அவனை ஓயாமல் துரத்தி கொண்டிருக்கிறார். அவனை கொல்லுகிறது வரைக்கும் அவனை விடுகிறதில்லை என்று சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு மலை சிகரமான பகுதியில் வரும் பொழுது ஒரு கெபி, ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அதிலே சவுல் உள்ளே இருக்கிறார். இந்த செய்தி தாவீதுக்கும் அவனோடு கூட இருந்த 600 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கெபியை இவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. உள்ளே சவுல் தனிய மாட்டிட்டான். இப்ப தாவீது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரே அந்த நாள் இதுதான். உன் சத்துருவாய் இருக்கிறதான சவுலை கர்த்தர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. வாரும், உள்ளே போய் தனியா மாட்டிட்டான் குகைக்குள்ள, அவனை வெட்டி கொண்டு போட்டு விடுவோம் என்று சொல்லி தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் தாவீதை இன்னும் தூண்டி விட்டாங்க. ஆனா தாவீதுடைய உள்ளம் அதை செய்ய முடியல. சவுல் அவனை கொண்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு துரத்திட்டே இருக்கிறான். ஆனா தாவீதுக்கு இப்ப வாய்ப்பு கிடைக்குது. சவுலை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நல்ல வாய்ப்பு. குகையில தனியா மாட்டிட்டான். ஆனால் தாவீது அதை செய்யல. நேர கெபிக்குள்ள தனியா போறான். போய் சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கல், அதை கொஞ்சம் ஓரத்துல லைட் அப்படி வெட்டி எடுத்துட்டு வெளியில வந்தான். அதை வெட்டி எடுத்துட்டு கொண்டு அந்த துணியை வெட்டி கொண்டு வருகிறதுக்கு அவன் இருதயம் அடிச்சுட்டு இருந்துச்சான், துடிச்சுட்டே இருந்துச்சான். ஐயோ, அவருடைய வஸ்திரத்தை நம்ம கொஞ்சம் வெட்டிட்டு வந்துடுமே, அதுவே அவன் இருதயத்தை அடிச்சுட்டு இருந்துச்சான். தாவீதோடு இருக்கிறவங்க சொல்றாங்க, வாரும், இதுதான் வாய்ப்பு. ஆனால் தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். தாவீதோடு இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்களை விடுங்க ராஜாவே, நாங்க போய் அவனை வெட்டிட்டு வந்துடுறோம், எங்களை விடும் தாவீது, எங்களை கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நாங்க போய் சவுலை வெட்டிட்டு வந்துடுறோம் கேட்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றான், இல்லை, அவருக்கு ஒன்று செய்யக்கூடாது, சவுலுக்கு நீங்க ஒன்னு செய்யக்கூடாது. ஏன் ஒண்ணு செய்யக்கூடாது? அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமே, ஒரே வார்த்தை சொல்றான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால ஒன்னு செய்யாதீங்க. வாய்ப்பு கிடைத்தது, யூஸ் பண்ணிக்கல. முதலாவது, இவன் தவறு செய்ய முற்பட்டான், கர்த்தர் தடுத்தாரு. முதல் சம்பவத்தில் இவன் தவறு செய்ய முற்பட்டு பட்டயத்தோடு புறப்பட்டு போற அந்த இடத்துல கர்த்தர் அவனை தடுத்து பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான், முதல்ல நம்ம தவறு செய்ய நினைச்சு போற இடத்துல கர்த்தர் குறுக்கிட்டு நம்மளை பாதுகாப்பார். அது முதல் வகை. இரண்டாவது வகை, இப்ப இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, கூட இருக்கிறவங்களும் தூண்டி விடுறாங்க. ஆனால் தாவீது, இல்லை, நான் சவுலை கொல்ல மாட்டேன். அவன் என்னை கொல்ல நினைத்தாலும், எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நான் அவனை கொல்ல மாட்டேன். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பல நேரத்திலே தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வரும், வாய்ப்புகள் வரும். கூட இருக்கிறவங்களும் தூண்டுவாங்க, நம்முடைய சிந்தனை நம்மை தூண்டும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நினைவுகள் நம்மை தூண்டும், வாய்ப்புகள் வரும், நம்முடைய சரீரம் தூண்டும், சிந்தனை தூண்டும், நம்மை கூட இருக்கிறவங்க தூண்டுவாங்க, எல்லாருமே தூண்டிவிடும். அந்த தப்பான காத காரியத்திற்கு பல தூண்டுதல்கள் வரும். ஆனாலும் கூட இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நின்றான். காரணம் என்ன? ஒரே ஒரு ரீசன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக. இந்த வார்த்தையை தாவீது சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த சூழ்நிலையை பொறுத்த மட்டும். தாவீது சவுல் மேல் இருந்த அபிஷேகத்தை மதித்து அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது வேற. உண்மை வேற. ரெண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேலிலே 16 அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார்.
சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட
ஒரு பொல்லாத ஆவி
அவனை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது.
அடுத்தது 18 அதிகாரத்துக்கு வாங்க. 18 அதிகாரத்தில் 10 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட
பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது
தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலோ ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான்.
ஆனாலும்
தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும்
சவுல் கண்டு
தாவீதுக்கு பயந்து
போனோம். இந்த ரெண்டு வசனங்களை பாருங்க. 16 அதிகாரத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் சவுலை புறக்கணித்து விட்டார். தாவீதை தெரிந்து கொண்டார். சாமுவேலை அனுப்பி கர்த்தர் இப்பொழுது தாவீதை அபிஷேகம் பண்றார். அந்த அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கிட்டார். சாமுவேல் அவர் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுதே ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கிட்டார். அதே நேரத்தில் சவுலுக்குள் இருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் என்று வேதம் தெளிவாக சொல்லு. இவனுக்குள்ள ஆவியானவர் இறங்கிட்டாரு, அவனுக்குள்ள விலகினாரு, இவனுக்குள்ள இறங்கிட்டாரு. அந்த இடம் வேக்கண்டா இருந்துச்சு. உடனே ஒரு பொல்லாத ஆவி அந்த இடத்தை வந்து நிறைச்சிருச்சு. 18 அதிகாரத்தில் திரும்ப தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தால் சவுலை விட்டு விலகி இருக்கிறார். இப்ப அவனுக்குள் ஒரு பொல்லாத ஆவி இருந்ததினாலே அவன் தையின் கையில ஈட்டியை வைத்து கொலை வெறியோடு அவர் இருக்கிறார். இப்ப சவுலுக்கே தெரிஞ்சிருச்சு, கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனார். 16 அதிகாரத்திலேயே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஸ்பாட்லயே ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போனார். 18 அதிகாரத்திலே அவன் விலகி ஆவியான விலகி போனது சவுலுக்கே நல்லா தெரியும். தாவீதுக்கும் தெரியும், சவுலுக்கும் தெரியும் ஆவியானவர்களை விட்டு விலகி போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 24 அதிகாரத்தில் தாவீது சொல்றான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. ஆவியானவர் என்னைக்கு அவனை விட்டு போயிட்டாரு? ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டாலும் அந்த ஆவியானவருக்கு அவன் கொடுத்த கணம், ஆவியானவர் ஒரு நாள் அவன் மேல் இருந்தார். இன்னைக்கு போனாலும் ஒரு நாள் அவன் மேல் இருந்தார். அவனை ஒரு நாள் அபிஷேகம் பண்ணார். அதனால அவன் மேல நான் கை போட மாட்டேன். ஒரு நாள் அவன் மேல் ஆவியானவர் இறங்கி இருந்தார். இன்னைக்கு இல்லை, ஆனாலும் கூட ஒரு நாள் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார் இல்லையா, அதனால நான் அவன் மேல கை போட மாட்டேன். இரண்டாவது, வழுவாதபடி கர்த்தர் நம்மை காக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகத்தை மதிக்கிற ஒரு உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வழுவாதபடி காக்கப்படுவார்கள். அபிஷேகத்தை மதிக்க வேண்டும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்கணும்.
நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. ஒரு பொக்கிஷம், நம்ம மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்பது ஒரு பொக்கிஷம். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை தன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வேல்யூ தெரியணும். தப்பு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும், தவறான பாதையில் போகிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் மேல் இருக்கிற மகிமையான அபிஷேகத்தை இழந்து போய்விடுவீர்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது, உங்கள் மேல் இருக்கிற அனாயிட்டிங் போயிடும். அனாயிட்டிங் போயிடும், அந்த அபிஷேகம் போயிடும். அபிஷேகத்தை மதிக்க வேண்டும், அபிஷேகத்தை மதிக்கணும். என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகத்தை மதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவற மாட்டோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல, விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம். அந்த வேல்யூவை நம்ம உணரணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷம் உணரணும், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் இல்லாதவனையே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை நிமித்தம் அவன் மதிப்பு கொடுத்து பொல்லாப்பு செய்ய நினைக்கும் பொழுது, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகத்தை நான் காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் நான் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டியிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நான் இழந்து விடக்கூடாது, அபிஷேகத்தை நான் இழந்து விடக்கூடாது. அந்த அபிஷேகம் இல்லைனா நான் டம்மி ஆயிடுவேன். அந்த அபிஷேகம் இல்லைனா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அபிஷேகம் தான் எல்லாத்தையும் செய்கிறது. இந்த காலை நேரத்தில் இங்கே நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமோ திறமையோ சாதுரியமோ பிரசங்கத்தில் எதை கற்றுக்கொண்டது ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆவியானுடைய அபிஷேகம் மட்டும் இந்த செகண்ட்ல கொஞ்சம் விலகுச்சுன்னா அஞ்சு நிமிஷம் கூட நல்லா பிரசங்கிக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அபிஷேகம் மட்டும் கொஞ்சம் விலகி போச்சுன்னா 5 மினிட்ஸ் நேரத்தில் எத்தனை பிரசங்க குறிப்பு வச்சுட்டுக்கலாம், 5 நிமிஷம் பேச முடியாது. தடுமாறி வார்த்தை குளறி உட்கார்ந்துட வேண்டியதுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அபிஷேகம் ஒன்றுதான் நம்மை நடத்தும். அபிஷேகம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்த முடியும். அபிஷேகம் போச்சுன்னா நம்ம லைஃப்ல எல்லாமே போச்சு. அபிஷேகத்தை மதிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க, 2 கொரிந்தியர் 4:6-7 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6-7
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை
எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் என்பது ஒரு பொக்கிஷம், பொக்கிஷம் அது. கிறிஸ்துவின் முகத்திலிருந்து புறப்படுகிற அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்திலே தோன்ற பண்ணுகிறதற்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம் மேல் ஊற்றியிருக்கிறார், எங்கள் மேல் ஊற்றியிருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்பது மண்ணினால் செய்யப்பட்ட நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. நாம் மண்ணானவர்கள். அப்ப இந்த சரீரத்திற்குள் தேவனுடைய பொக்கிஷமாகிய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உடைச்சிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மண்பாண்ட உடஞ்சிடும், கீழே விழுந்த உடஞ்சிடும். உடஞ்சிருச்சுன்னா மண்பாண்டத்தை திருப்பியும் ஒட்டவே முடியாது. மண்பாண்டத்தை திருப்பி ஒட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. உடஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த பொக்கிஷம் சிந்தி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொக்கிஷத்தை ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த உணர்வு இருக்கணும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் கூட பண்ணுவேனே தவிர என் மேல் இருக்கிற அபிஷேகம் குறைஞ்சு போக நான் விட மாட்டேன், இந்த அபிஷேகத்தை நான் இழந்து போயிட மாட்டேன். அந்த உணர்வு நம்மை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இரண்டாவது அபிஷேகத்தை மதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழுவாதபடி அதன் மூலமாய் பாதுகாக்கிறார். மூன்றாவதாக தாவீது வாழ்க்கை நடந்த இன்னொரு சம்பவம் 2 Samuel 16:5 வாசிக்கலாம். 2 Samuel 16:5 வாசிப்போம்.
தாவீது ராஜா பகோரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன்
அங்கே இருந்து புறப்பட்டு
தூஷித்துக்கொண்டே நடந்து வந்து
சகல ஜனங்களும்
சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில்
தாவீதின் மேலும்
தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ
சவுலின் ஸ்தலத்தில்
ராஜாவான உன்மேல்
கர்த்தர்
சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார்.
கர்த்தர் ராஜ்யபாரத்தை
உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் இதோ
உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய்.
நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி
அந்த செத்த நாய்
ராஜா வகைய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
ஆகையால்
ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது
இந்த பென்யமீனன்
எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
ஒருவேளை
கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில்
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான்.
தாவீதுடைய வாழ்க்கையிலே மூன்றாவது சம்பவம், அவன் வழுவி போகிறதற்கான மூன்றாவது சம்பவம். இங்கே இப்பொழுது தாவீது மறுபடியும் தேசத்தை விட்டு ஓடுகிற அடுத்த நிலைமை. முதல்ல சவுலுக்கு பயந்து ஓடினான், இப்பொழுது அவன் சொந்த குமாரன் ஆகிய அப்சலோமின் நிமித்தம் தேசத்தை விட்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது சவுல் வீட்டாரின் இனத்தவனான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் சீமேயி. இந்த சீமேயி சவுலின் ஸ்தானத்திலே தாவீது ராஜாவாக வந்துவிட்டது நிமித்தம் ஏற்கனவே எரிச்சல் இருக்கிறான். நம்முடைய ஆள் ராஜாவா இருந்தார், இப்ப அந்த இடத்துல இந்த தாவீது வந்து உட்கார்ந்துட்டானே, அந்த எரிச்சல் இருக்கிறான். எப்படி ஆகிரும் தாவீதை தூஷிக்கணும் சான்ஸ் பார்த்திருக்கான், இன்னைக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்ப தாவீது அவன் ஒரு இக்கட்டான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறான், பவர்லெஸ்ஸா இருக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தாவீதின் மேலும் அவனுடைய மனுஷன் மேலும் கல்லையும் மண்ணையும் வாரி அடித்து சவுலினுடைய குடும்பத்தார் இரத்தப்பழி கர்த்தர் உன்மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அவனை தூஷிக்கிறான். நீ இரத்தப்பிரியன், பேழியாளின் மனுஷன் என்று சொல்லி தூஷிக்கிறான். தாவீது அமைதியாய் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் கூட இருக்கிறதான் அபிசாய் அவனுக்கு பொறுத்துக்க முடியல.
தாவீதை இந்த மனுஷன் இப்படி சீமையை தூஷிக்கிறானே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா, நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வந்துடுறேன், வெட்டி போட்டு வந்துடுறேன். அப்ப தாவீது சொல்றான், இல்ல, தாவீதை இன்றைக்கு தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இல்லன்னா இது நடக்காது, கர்த்தர் அனுமதிக்காம இந்த காரியம் எனக்கு நடக்காது, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இல்ல. ஒருவேளை இன்றைக்கு நான் கண்டுகிற அனுபவிக்கிற சிறுமைக்கு தக்கதாக என் ஆண்டவர் எனக்கு பிற்காலத்தில் எனக்கு நல்ல பலனை கொடுப்பார் என்று சொல்லி அவன் முடிக்கிறான். இந்த இடத்துல தாவீது நினைச்சிருந்த அந்த சீமையை ஒரு நிமிஷத்துல வெட்டி போட்டிருக்கலாம், அல்லது தாவீது ஒரு சத்தம் கொடுத்திருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு செகண்ட் சீமையை துண்டை வெட்டி போட்டிருப்பாங்க, ரெடியா இருக்கிறாங்க. ஆனா தாவீது ரெண்டையுமே செய்யல, அவனும் அதை செய்யல, தன்னோடு கூட இருக்கிற மனுஷர்கள் அதை செய்ய நினைக்கும் பொழுதும் அதையும் தடுத்து விடுகிறான். ஏன் தடுக்கிறான்? அவனுக்குள்ள ஒரு உணர்வு, என் வாழ்க்கையிலே ஒரு தீமை, ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு வருகிறது என்றால் என் ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்காது, அனுமதிக்காமல் நடக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நிந்தனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நான் தப்பு செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷத்தில் அவனை வெட்டி போட்டு அந்த நிந்தனை நின்று போயிருக்கும். ஒரு நிந்தனை, ஒரு இக்கட்டு, ஒரு போராட்டம் நடக்குது, அதை தப்பித்துக் கொள்வதற்கு நான் தப்பு செஞ்சு அவனை வெட்டி போட்டு அந்த நிந்தனை நான் தடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு எந்த பாதை அனுமதிக்கிறாரோ அதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வேன். இந்த நிந்தனையின் பாதை அனுமதித்திருக்கிறாரா? நான் சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அவமான பாதை அனுமதித்திருக்கிறார், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஓகே, அதை நான் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதற்குரிய பலன் கண்டிப்பா என் வாழ்க்கையில் எனக்கு வந்து சேரும். இந்த நிந்தனைக்கு தக்க பலன் பிற்காலத்தில் எனக்கு கண்டிப்பா வரும். இன்னைக்கு நான் நிந்திக்கப்பட்டேன், பதிலுக்கு பதில் நான் செஞ்சிருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் மௌனமாக இருந்தால் அதற்குரிய ஆசீர்வாதம் எனக்கு பின்னால வரும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல சில நிந்தனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, பலர் தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்தலாம், மோசமா பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம். அதை பார்க்கும்பொழுது பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணும். நீங்க செய்யலனாலும் உங்களுக்காக யாராவது உங்களுக்காக செய்யறதுக்கு ரெடியா நிற்பாங்க. அமைதியா இருக்கு. என் ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் இந்த நிந்தனை வராது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வராது, என் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். நான் பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாகவே என் ஆண்டவர் அதற்குரிய மகிமையான பிரதிபலனை கண்டிப்பாக எனக்கு தருவார், அதற்குரிய மேன்மையை தருவார், அதற்குரிய மகிமையை தருவார். நான் பதிலுக்கு பதில் செய்து நான் அந்த பிரச்சனையை நான் அப்படி சால்வ் பண்ண நினைக்க மாட்டேன், பொறுமையோடு இருப்பேன், என் ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். என்னைக்கு இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். என்னை ஒருத்தர் நிந்திக்கிறாங்க, ஒரு அவமானம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு இழப்பு வருது, பதிலுக்கு நான் அவங்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டேன், பதிலுக்கு நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், அமைதி காப்பேன், கர்த்தர் பல மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார். அந்த உணர்வு நமக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டோம், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக நம்ம தவறு செய்ய மாட்டோம். இந்த உணர்வு தான் நம்ம தவறு செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறது. அதான் வழுவாதபடி கர்த்தர் நம்ம இப்படிப்பட்ட உணர்வுகளின் மூலமாக ஆண்டவர் நம்மை வழுவாமல் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை வழுவாமல் பாதுகாக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது நம்ம நடக்கிற பாதையில இப்படிப்பட்ட பாதைகளை நம்ம கடந்துதான் ஆகணும். மனுஷனுடைய நிந்தனைகள், வேதனைகள், போராட்டங்கள், இழப்புகள் இதில் நம்ம சந்திக்கணும். ஆனால் அந்த நிலவையில் தவறு செய்யக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே மூன்று சூழ்நிலைகள், அவன் தவறுவதற்கான மூன்று காரியம் வந்துச்சு. மூன்று இடத்திலையும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இன்றைக்கு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை வாய்ப்புகள், தவறுவதற்கான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், பாதுகாப்பார், திரும்ப திரும்ப நம்மை பாதுகாப்பார், பாதுகாத்து வழுவாதபடி நம்மை காத்து தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் தம்முடைய ராஜ்யத்தில் நிறுத்துகிற வரையிலும் தொடர்ந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.
வழுவாதபடி உங்களை காக்கவும். தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள ஒரு தேவன் வழுவாமல் நம்மை பாதுகாக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வழுவாமல் பாதுகாக்கிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில் இது மூன்று முறை இந்த சம்பவம் நடந்தது. மூன்று சம்பவங்கள், அவன் வழுவி போகிறதற்கான மூன்று சம்பவங்கள் வந்த பொழுதும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். முதலாவது பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் நாபாலை கொன்று போடும்படி அவன் தீவிரத்து கிளம்பினான். ஆனால் ஆண்டவர் அவன் கொள்ளுவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை வாதித்து அவன் சாகும்படி செய்து தாவீது பாவம் செய்யாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இன்னைக்கு பல நேரத்தில் நாம் தவறு செய்வதற்கு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் குறுக்கிட்டு நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளவு மேன்மையானது! தவறு செய்வதற்கு ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் ஆண்டவர் குறுக்கிட்டு பாதுகாக்கிறது. முதல் வகை, வழுவாமல் பாதுகாக்கிறார். இந்த பொல்லாப்பு செய்யாதபடி என்னை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொன்னான். தவறு செய்ய நினைக்கும் பொழுதும் கர்த்தர் தடுக்கிறார், குறுக்கிட்டு தடுத்து விடுகிறார். இரண்டாவது காரியம், சவுலுடைய விஷயத்தில் தாவீதிற்கு வாய்ப்பு கிடைத்தது சவுலை கொண்டு போடும்படி. ஆனால் அவன் அவனை கொல்லவில்லை. காரணம், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று, அபிஷேகத்தை மதிக்கிற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்ததினாலே அவன் சவுலை கொல்லவில்லை. இரண்டாவது, உங்க வாழ்க்கை நீங்க எப்ப தப்பு செய்யாம வழுவாமல் இருப்பீர்கள் என்றால், அபிஷேகத்தை மதிக்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழுவாமல் அதை கொண்டு உங்களை பாதுகாப்பார். தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை மதிக்க தெரிய வேண்டும். சவுலின் மேல் இருந்த அபிஷேகத்தை தாவீது மதித்தான். ஆனால் உண்மையில் அந்த அபிஷேகம் போயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை மதிச்சான். ஆனால் இன்னைக்கு மற்றவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை இல்ல, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் மண்பாண்டத்தில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்ம தப்பு செய்யலாம், ஈஸியா சான்ஸ் கிடைக்கும், ஈஸியா சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அபிஷேகம் நம்மை விட்டு போய்விடும், அபிஷேகம் நம்மை விட்டு போயிடும். அந்த மண்பாண்டம் உடஞ்சிருச்சுன்னா பொக்கிஷம் சிதறி போய்விடும். தெய்வ பிள்ளையே, உங்களை ஒவ்வொரு நாளிலும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை ஈஸியா நீங்க மதிப்பிட்டுறாதீங்க. உங்களை பரலோகத்திற்கு கூட்டி செல்லும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிற அந்த அபிஷேகத்தை ஈஸியா நீங்க கணக்கிட்டுடாதீங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்கள் மேல் முத்திரையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தி விடாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை மதித்து நடக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். அந்த மீட்கப்படும் நாளுக்காக நம்மேல் முத்திரையாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து போனால், மதிக்க தவறி விடுவோமானால் நம்முடைய பாதை தாறுமாறாய் போய்விடும். அபிஷேகத்தை மதிக்க வேண்டும், பொக்கிஷமாய் கருத வேண்டும். அப்பொழுது நாம் காக்கப்படுகிறோம். மூன்றாவது, தாவீதுக்கு நிந்தனையும் அவமானமும் சீமையின் மூலமாய் வந்தது. அவனோடு கூட இருக்கிற அபிசாய் அவனை கொன்று போடுவதற்கு ஆயத்தமாய் நிற்கிறான். ஆனா தாவீது அவனை தடை செய்கிறான். வேண்டாம்ப்பா, என் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை, இந்த பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதைக்கு விரோதமாய் நானே செயல்பட மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு இந்த நிந்தனையின் பாதை, அவமானத்தின் பாதை, இந்த சிறுமையின் பாதை அனுமதித்திருக்கிறார். இதுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்கு. ஒரு நிமிஷத்துல சீமையை கொண்டு போடலாம், ஆனா அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். சீமையை கொள்றது பெரிய விஷயம் கிடையாது,
அந்த நிந்தனையிலிருந்து வெளியே வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நான் குற்றவாளியாய் போயிடுவேன். இரண்டாவது, என்னை குறித்திருக்கிற தேவ திட்டம் அதிலே பாதிக்கப்படும். இந்த சிறுமைக்கு பின்பு எனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை நான் இழந்து போக வேண்டி வரும். தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி கொள்ளிவாய் சர்மங்களும் தேழ்களும் உள்ள தண்ணீரற்ற பெரிய வனாந்தர வழியாய் உன்னை நடத்தி வருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சில பாதைகள் கடினமாயிருக்கும், அதை தப்பித்துக் கொள்வதற்கு தப்பு செஞ்சிடாதீங்க. சில பாதைகள் மோசமாயிருக்கும், நீங்க விரும்பத்தகாத பாதையில நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும், அதை தப்பித்துக் கொள்வதற்கு நீங்க தப்பு செஞ்சிடாதீங்க. அந்த பாதையிலே ஒரு தேவ திட்டம் உண்டு. அந்த பாதையை நீங்கள் கடந்த பிறகு உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையோடு அந்த பாதையை கடந்து போங்க, தப்பு செய்யாதீங்க, பொறுமையோடு போங்க. நீங்கள் கோபப்படும்படியான சூழ்நிலைகள் வரும், பட்டயத்தை எடுக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை வரும், எடுக்காதீங்க. அவங்களுக்கு விரோதமாய் செயல்படும்படியான சூழ்நிலை வரும், செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். எனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது, இந்த சிறுமைக்கு பின்பு எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, அதை என் ஆண்டவர் கையிலே நான் வாங்கப் போகிறேன், அதை நான் இழந்து போக மாட்டேன். சீமையை கொண்டு விட்டால் அதை நான் இழந்துருவேன், ஆனால் அந்த சீமைக்கு விரோதமாய் நான் தவறு செய்ய மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக அந்த உணர்வோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அந்த மேன்மை உங்களை வந்து சேரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நேரத்திலும் கூட வழுவாதபடி எங்களை நீங்க பாதுகாக்கிறவர் அப்பா, வழுவாதபடி எங்களை பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு நாளிலும் எங்களை வழுவாமல் பாதுகாக்கிறவர், நாங்கள் வழுவி போக நினைத்தாலும் தடுக்கிறவர் ஆண்டவர், எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் நாங்கள் தவறு செய்யாதபடி எங்களை காக்கிறவர், எங்களுக்கு பின்னாட்களில் ஒரு மேன்மை உண்டு என்கிற உணர்வின் நிமித்தமாக எங்களை உமக்கென்று வழுவாமல் காக்கிறவர் அப்பா. தாவீதை காத்தது போல எங்களையும் ஒவ்வொரு நாளிலும் காத்து உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் மாசத்தவர்களாய் வந்து நிற்கும் வரைக்கும் அப்படியே எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென். ஸ்தோத்திரம்.